ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு பாயிரம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
எல்லாம் அல்ல, இறைவுடைய திருவருளை திறமையேற்கொண்டு இப்பொழுது பெரிய புராண சிந்தனை தொடங்க வேண்டும் என்று பணித்திருக்கிறார்கள். பெரிய புராணத்தை பல்வேறு கோணங்களிலிருந்து முன்னர் எண்ணியும் மீண்டும் எண்ணி இந்த நாட்டில் அது வெறும் காற்றோடு போய்விடாமல் அது எல்லோருடைய உள்ளத்திலும் சிறப்பாக இளைஞர் உள்ளத்திலும் அது பயன்பட வேண்டும் என்ற திருவள்ளம் கொண்டவர் நம்முடைய சுவாமிகள் அவர்கள் இதை நமக்கு மீண்டும் படித்திருக்கிறார். அந்த வகையிலே நாம் சேக்கடாரை நாம் எண்ணுகிறோம். உண்மையிலேயே இந்த சேக்கடாரை பற்றி அதிகமாக சிந்தனை செய்தது நம்முடைய வடார்காடு மாவட்டம் தான். சொன்னால் அது மிகையாகாது. சேக்கடாரிடத்தில் அவ்வளவு என்ன அருமையான கருத்துக்கள் இருக்கின்றன என்பதை நாம் பலவாறாக எண்ணி பார்க்கலாம். ஒன்றிரண்டு நினைவு கொள்ளலாம். இந்த இறைவன் மீது செலுத்துகின்ற பக்தி என்பது ஏதோ தன்னந்தனியாக போய் செலுத்த வேண்டும் என்று இல்லாமல் அவரவர்கள் தாம் தாம் செய்கின்ற செயல்களோடவே ஒட்டி செய்து அந்த பக்தியை வளர்த்து விடலாம் என்ற ஒரு அரிய சாதனையை சொல்லவர் நம்முடைய சேக்கடார் திருமணம். பக்தின்னு ஞானசம்பந்தர் போல நம்ம ஞானம் பெற்று குளத்தங்களில் இருந்து பெற்றார்கள். நாவுக்கரசு சூழலை பெற்று மாறி பெருமான் திருவருளே வந்தவர்கள். சுந்தரமூர் சுவாமிகள் கையிலே இருந்து வந்து கருத்தார் கொள்ள பெற்று இந்த அருமையான பக்தியை பரப்பினார்கள். இப்படி எல்லாம் பெரியவர்கள் பரப்பின பக்தியை நாம சாதாரண ஒரு குடும்ப நிலையில் இருக்கிற ஒரு இல்லறத்தான் கைப்பற்ற முடியுமா? அதில் ஏதேனும் அது செலுத்தி நம்முடைய வாழ்வில உயர முடியுமா என்று கேட்டால் முடியும் என்ற ஒரு சாதனையைத்தான் நம்முடைய தெரிவானத்தில முழுக்க முழுக்க பார்த்து. சாதாரணமாக மீன் பிடிப்பவர்களாக இருக்கலாம், விவசாயியா இருக்கலாம், எத்தனையோ சேனாபதியாக இருக்கலாம், அதை பத்தி எல்லாம் ஒண்ணும் கவலை இல்லை. வெறும் இல்லத்தில் இருந்து ஒன்று சில தர்மம் செய்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்கின்றார் இருக்கலாம். இப்படி குயவராக இருக்கலாம், ஆனால் நல்ல யாழ்ப்பாணராக இருக்கலாம், இன்னைக்கு நினைக்கின்ற தாழ்த்தப்பட்டவராக இருக்கலாம். யாராக இருந்தாலும் அவர்கள் செய்கின்ற தொழிலுக்கும் மாறுபடாமல் ஆனா பக்தியை கொள்ள முடியும் என்ற ஒன்றை ரொம்ப அருமையாக அந்த 63 வரலாற்றின் வாயிலாக செய்து கொடுத்தவர் நம்முடைய சேக்கடார் பெருமான் தான். அந்த வகையில் தான் நாம் அவர்களை எண்ணி மகிழ வேண்டும். இந்த நாடு எங்கெங்கோ திசை திரும்பாமல் மீண்டும் நல்ல பக்தி நிலையில் செல்ல வேண்டும் என்று சொன்னால் பெரிய புராண சிந்தனை நன்றாக வளர வேண்டும் என்று கருதுகிறோம். பெரிய புராணத்தை பற்றி முன்னொரு முறை சில தொடக்கமாக சிலதான் சொல்லிடுறோம். இருந்தாலும் அதனால மூன்று சொல்லாமல் ஒரு 2-3 கருத்துக்களை மட்டும் சொல்லி உள்ளே நாம் போகலாம். பெரிய புராணம் அறிவு வயப்பட்டு பாடியது அல்ல, அறிவு நிலையில் மட்டுமே நின்று பாடியதல்ல, இறைவனின் திருவருள் வயப்பட்டு பாடியது. அது மறந்துவிடக்கூடாது. உலகலாம் என்று அடியெடுத்து கொடுத்து நடராஜ பெருமானுடைய திருவருளையே தன் உள்ளத்தில் தாங்கி பாடப்பட்ட அருமையான. எனவே இது அறிவு நெறிப்பட்டதல்ல, அருள் நெறிப்பட்டது என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ளணும். இது மிக முக்கியமான அமைப்பு ஒன்று. இரண்டாவது, இந்த நூலுக்கு மற்ற எல்லா பெருங்காப்பியங்களுக்கும் மூல நூல் வடமொழி நூலாக இருக்கு. சிலப்பதிகாரம் மணிமேகலை தவிர மற்ற எல்லாம் மூல நூல் வடமொழி நூல் தான். ஆனால் இந்த ஒரு அருமையான காப்பியத்திற்குத்தான் மூல நூலும் வழிநூலும் வெறிநூலுமாக இருக்கின்ற மூன்றுமே அருமையான தமிழ் நூல்கள். வேற எதற்கும் இல்லை. கம்பருக்கும் வால்மீகம் உண்டு, அவருக்கும் வியாசர் பாரதம் உண்டு. மற்ற சிந்தாமணி போன்றவற்றெல்லாம் முன்ன பழைய வரலாறு தான் சொல்லப்படுது. சிலப்பதிகார மணிமேகலை தவறி போய் நல்ல அருமையான தனித்தமிழ் முதல் நூலாக அமைந்தன. அதை விட்டால் அடுத்த சந்திப்பு நம்முடைய பெரிய புராணம் தான். ஆனா அந்த பெரிய புராண சந்திப்பு கூட இன்னொரு விதத்துல என்ன, நான் சொன்ன மாதிரி இதற்கு தொகையாக இருக்கிற நூல், வகையாக இருக்கிற நூல், விரியாக எண்ணுகிற நூல், இந்த மூன்றும் தமிழாக இருக்கிற அமைப்பு. அல்லாமல் இந்த தொகை வகை விரி என்ற ஒரு பாங்கில எந்த பெருங்காப்பியும் இல்லவும் இல்லை. இது தவிர தொகை திருத்தொண்ட தொகை, வகை நம்பியாண்டா நம்பிகள் திருவந்தாதி, விரி இந்த நூலாக இருப்பதற்கு இந்த பாங்கில ஒரு காப்பியம் வேற எதுவுமே இல்லை. இந்த ஒரு காப்பியம் தான். ஆகவே அருள் வயப்பட்ட நூல், தொகை வகை விரி என்ற ஒரு அருமையான வரம்பிற்கு உட்பட்ட நூல், எல்லாம் தமிழாக இருக்கிற நூல் அந்த நூலாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான காப்பியம் உடைய பெரியவரான காப்பியம். அது மட்டுமல்ல, பிறர் பிறருக்கு கிடைத்ததெல்லாம் ஒருவருடைய வரலாறு தான், ஒருவருடைய வரலாறு தான். இப்ப ராமாயணம் முழுதும் பார்த்தால் இராமனை பற்றி சிந்தனை பார்க்கலாம். ஆனாலும் இராமனை பற்றி சேர்ந்த அந்த குடும்பத்துல இடையில வாலி குடும்பம், அடுத்தாற் போல இருக்கிற கங்கை வேடன் குடும்பம், அடுத்து ராவணம் என்று வருகிறோம். ஆனாலும் ஒருவரை பற்றிய வரலாறு தான். பாரதம் அதே போல அண்ணன் தம்பி வரலாறு, சிந்தாமணி அப்படியே அதே போல ஜீவனை பற்றிய வரலாறு, மணிமேகலை ஒரு பெண்பாலை பற்றிய வரலாறு, அப்புறம் அதே போல சிலம்பு ஒரு குடும்பம் அல்லவா, அதுல தலைமையாக இருக்கிற கன்னியை பற்றிய வரலாறு, இப்படியாக வந்து விட்டது. ஆனால் பெரிய புராணம் ஒன்றில் தான் 63 பேருடைய வரலாறு அறிய வாய்ப்பு. ஒரே காப்பியத்துல 63 வரலாற்றை, இன்னும் சொல்ல போனால் 9 தோழியா இருக்கிறார்கள், அவருடைய வரலாற்றை எல்லாம் நீள அறிவதற்கு ஒரு அரிய காப்பியம் ஒன்று இருக்குமானால் அது பெரிய புராணம் ஒன்றுதான் என்பதை நாம் எண்ணி சொல்லலாம். இப்படி எல்லாம் அதனுடைய பெருமைகளை நாம் எண்ணி பார்க்கலாம். அந்த பெருமைகள் பலவற்றிலே ஒன்றிரண்டு இப்பொழுது நினைவு கூர்ந்து நாம் இந்த உள்ளே நூலுக்குள் செல்ல வேண்டுமானதனாக நாம் உள்ளே செல்கிறோம். இன்றைய அருமையான நாள் சித்திரை நாளிலே நிறைமதி நாள். இன்றைக்கு நிறைமதி இருக்கிறது, இப்ப வரைக்கும் இருக்குது. நேற்றே தொடங்கினாலும் கூட இப்பொழுது வரையிலும் நிறைமதி இருக்கிறது. இந்த நிறைமதி நாளிலே தமிழர்கள் நல்ல அருமையான செயல்கள் எல்லாம் தொடங்கியவர்கள். அதுபோல நமக்கு இந்த அருமை வாய்ப்பு கிடைத்தது குருமூர்த்தியுடைய அந்த ஆசையினாலே. அதை நாம் எண்ணி இப்பொழுது நாம் கடவுள் வாழ்த்து என்ற பகுதிக்கு செல்கிறோம். இப்பொழுது முதல் அருமையான திருப்பாடல், எல்லோருக்கும் தெரிந்த திருப்பாடல், அது தொடங்குகின்ற பொழுதே அருமையாக உலகலாம் என்று தொடங்கிய ஒரு திருப்பாடல். அது நடராஜ பெருமான் கூத்த பெருமானை பற்றிய அரிய பாடலாக அமைந்திருப்பதை நாம் பார்க்கலாம். எல்லோருக்கும் தெரிந்த பாடல் தான். உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன், நிலவுலாவிய நீர்மலி வேணியன், அலைகள் ஜோதியன், அம்பலத்து ஆடுவான், மத சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் என்று தொடங்கினார். உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன், இந்த உலகலாம்ங்கிற அருமையான தொடர் பெருமானாலே எடுத்து கொடுக்கப்பட்டது. அதுதான் அவருக்கு மூல சொத்து. ஆதலால் இந்த உலகலாம் என்ற தொடரை இடையிடையே பல்வேறு இடங்களிலும் அதை வைத்து நிறைவாக அந்த காப்பியம் நிறைவு பெறுகின்ற பொழுது என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியாரவர் வாண்புகள் என்றதெங்கும் நிலவி உலகலாம் என்று முடித்திருக்கார். இதெல்லாம் அந்த அந்த ஒரு நெறியான அமைப்பு, அதான் அருளியல் வயப்பட்டனுக்கு பெருமான் கொடுத்த அந்த மூல சொத்தாக இருக்கிற உலகலாம் என்பதை முதலில் வைத்து தொடங்கி இடையிடையேயும் அந்த சொற்களை அங்கெல்லாம் ஆங்காங்கு இழைத்து வைத்து நிறைவாகவும் பெருமானுடைய திருவுருளை சிந்திப்பது போல உலகலாம் என்று நிறைவுபடுத்தியிருக்கிற காப்பியம் நம்முடைய அருமையான பெரியவரான காப்பியம் சரிங்களா. அதுல கூத்த பெருமானை செய்கிறார். இன்னொரு அமைப்பு, எல்லாரும் விநாயக பெருமானை வைத்து தொடங்கி செய்வார். பிற்கால அமைப்பில் வருகின்ற பொழுது விநாயக பெருமானை வைத்து தொடங்குவார். ஆனால் நம்முடைய சேக்கடா பெருமான் நடராஜ பெருமானை வைத்து தொடங்குவார். காரணம், மூத்த பிள்ளையாரையும் தன்னகத்து அடக்கிய பெருமான், மெல்லியலும் விநாயகனும் தோன்றக்கண்டேன் என்று அப்பர் சுவாமி பாடுகிறார். மெல்லியலும் விநாயகனும் தோன்றக்கண்டேன், அதனும் அப்படி பாடுறவர். பன்னிரண்டு கரமுடைய பிள்ளை தோன்றும், அவர் ஒவ்வொரு காட்சியும் அவர் பாக்குறாரு. அடாராடா, பார்வதி அம்மையாரும் பக்கத்திலேயே விநாயக பெருமான் இருக்கிறத பார்க்கணே, பெரிய காட்சி அரிய காட்சி, வணக்கம் செலுத்துறார். பன்னிரண்டு கரமுடைய பிள்ளை தோன்றும், முருகப்பெருமான் தோன்றுகிறார். இப்படி எல்லாம் அவர் அந்த காட்சியை விளக்குவார். ஆனால் எப்படி இருந்த போதிலும் மூத்த பிள்ளையாரை பற்றிய வணக்க பாடல் முதன்மை இல்லாமல் நடராஜ பெருமானை பற்றிய பாடல் முதன்மையானது. அது நம்முடைய நால்வர்கள் கொண்ட அருமையான நெறி. அது சிவபெருமான் தான் பரம்பொருள், மற்ற அவருடைய அவருக்கு அடங்கியவர்கள் தான் மற்ற விநாயகரோ அல்லது கணபதியோ அம்மையோ மற்ற யாருமோ. அந்த அருமைப்பாட்டை நினைவு கொண்ட நம்முடைய சேக்கடா பெருமானும் அதோடு அந்த சொல்லை எடுத்துக் கொடுத்த பெருமான் நடராஜ பெருமான் ஆகலாலும் நன்றி உணர்வும் சேர மரபு நிலையும் பெறலாது அமைய இந்த அருமையான அமைப்பை உலகலாம் என்று தொடங்குவார். எடுத்தரிப்பிலேயே ரொம்ப அருமையான கருத்து, உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன். எங்கள் பெருமான் சில்லையிலே இருப்பவன், நம் மனதால் அணைத்துக் கொள்வோம். இப்ப சில்லை பெருமானி மனதாலே இப்பொழுது மணியம் இப்பொழுதுதான் அணியமா, எல்லாரும் அங்கே வந்து கொடுமி மணி என்ன இப்பொழுது ஆறு, ஆமா சரியா ஆறு. இந்த நேரத்துல எல்லாம் திறந்து திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார் என்பது போல திரண்டு திரண்டு அந்த பெருமான் முன்னிலை நிற்பார். ஆறு அடித்து ஆறு ஐந்து ஆறு பத்துன்னு அருமையாக அந்த மாலை நேர வழிபாடு தொடங்கும். சாயரட்சின்னு சொல்லுமே அந்த வழிபாட்டு நிறைவிலே ஓதாமூர்த்திகள் பஞ்சபிராணமும் பாடுவார்கள். பாடி மீண்டும் தீபாரதனை காட்டி திருநீர் வழங்குவார்கள். இது ஆறுல இருந்து ஆறு நாற்பது ஏழுக்குள்ள நிறைவுபடும். இப்ப அந்த அருமையான நேரம் நம்முடைய நாயன்மார்கள் எல்லாம் பின்னால் நாம் பார்ப்போம். காலந்தோறும் வழிபாடு செய்து என்று சொல்கிறார்கள். ஒரு ஊருக்கு சென்றால் ஏதோ ஒருவேளை மட்டும் பெருமான வழிபாடு செய்வதில்லை, காலந்தோறும் வழிபாடு செய்து. அப்படியானா விடியற் காலத்துல அந்த திருப்பள்ளி அடிச்சு இரண்டாம் காலமாக இருக்கிற ஒன்பது மணி ஒரு வழிபாடு, மீண்டும் பனிரெண்டு மணியாக இருக்கிற உச்சிக்கால வழிபாடு, மாலை ஆறு மணியாக இருக்கிற அல்லவா மாலை நேர வழிபாடு, இதில் இரண்டாம் காலமாக இருக்கிற எட்டு மணி வழிபாடு, இதில் நாம் அர்த்தயாம வழிபாடு என்று சொல்கின்ற ஒன்பது மணி வழிபாடு, இப்படி காலந்தோறும் வழிபட்டு என்றெல்லாம் பல பேர் குறிப்பிடுது. யாரு நாவுக்கரசர் ஞானசம்பந்தர்லாம். எனவே ஒரு ஊரில் இருந்த ஆறு காலம் வழிபாடு செய்யும். ஆகவே நாம் இன்று பெரியவான தொடங்குகின்ற பொழுது மாலைக்கால வழிபாட்டை பூசலார் போல அகத்தை நினைந்து இப்பொழுது நேயர்களை கூத்த பெருமானுடைய திருமணிலையில் நாம் காண்கிறோம். எல்லோருடைய நோக்கமும் ரொம்ப அருமையாக கூத்த பெருமானையே நோக்கி கொண்டிருக்கிறது. அருமையாக ஓதாமூர்த்திகள் இந்த பாடலை பாடுகிறார்கள். உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன். அந்த பெருமானுடைய நடனம் இருக்கல்லவா, ரொம்ப அருமையான நடனம். இடது காலை தூக்கியது, வலது கையை ரொம்ப அருமையாக எந்த வந்தா என்றும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பு உடையது. ஒரு கைப்படி காட்டும். காரணம் என்ன? சூக்கிய திருவடிதான் அவனுடைய நீ உயிர் சென்றடைகின்ற இடம், தஞ்சமா தஞ்சம்பூதற்குரிய இடம் என்று காட்டி நிற்கின்ற கரம். இப்படிப்பட்ட அருமையான மீன். குனித்த புருவம், கொவை செவ்வாயில் குமிழ் சிரிப்பு, பனித்த தடை, பவளம்போல் மேனியில் பால்வன் நீர், இனித்தமுடைய எடுத்தவர் பாலம், இவற்றை காணப்பெறுகிறோம். அந்த உருவம் எப்படிப்பட்ட வடிவம்? உலகளாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன். இந்த உலகெல்லாம் என்று சொன்னார். இங்கே உலகளாம் என்று சொன்னாலும் உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் என்பது. நம்ம உலகம் என்பது இடத்தை குறிக்குது. இடத்தில் இருக்கிற உயிர்களாகிய ஆன்மாக்களாகிய நாம். ஏன்னா உலகம் ஜடப்பொருள், அது அறிவற்றது. அது உணரவோ ஓதவோ ரெண்டும் தெரியாது. அதனால இங்க உலகம் என்றாரேனும் உலகில் உள்ள உயிர்களை குறிக்கின்றன. அப்ப உலகில் இருக்கிற உயிர்கள் எல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன். உணர்ந்து ஓதல்னர், உணர்தல். உணர்தல்னா எதனுடைய தொழில்? மனத்தினுடைய தொழில். ஓதுதல் எதனுடைய தொழில்? வாயினுடைய தொழில். அப்ப மனத்தினால் உணர்ந்தும் வாயினால் ஓதியும் ரெண்டும் சொல்லுவதற்கு அருமையானவன். அப்போ வாயினாலும் அவனுடைய புகழை முழுமையாக சொல்லிவிட முடியாது, மனதினாலும் நினைந்து அவனுடைய புகழை முழுமையாக நினைந்து விட முடியாது. இது அப்படியே ஒரு சுருக்கமா சொல்லணும்னு சொன்ன மணிவாச சொல்லுவார், மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனி என்று சொன்ன. மாற்றம்னா சொல்லு, மனம்னா தெரியும். இந்த இரண்டிற்கு அப்பாற்பட்டு இருக்கின்ற பெருமானி. அதான் உலகளாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன். இது பெரிய புராண தொடர். இது அப்படியே திருமுறை தொடராக விளக்கம் தர வேண்டும் என்றால், திருவாசக தொடராக விளக்கம் தர வேண்டும் என்றால், மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனி என்பது பொருள். அப்ப சொல்லுக்கோ மனதிற்கோ அப்பாற்பட்டிருக்கின்ற பெருமான். காரணம் என்ன என்று கேட்டா, உயிர்கள் குறைவுடைய உயிர். அது ஒவ்வொன்றா சொல்ல சொல்லதான் தெரிந்து கொள்ளுமே தவிர முழுமையா தெரியாது. சொன்னதையும் மறக்கும், சொன்னதையும் ஒன்றை ஒன்றாக கருதும். இப்படிப்பட்ட குறைபாடுதான் உயிருக்கு உண்டு. இப்படிப்பட்ட குறைபாடுடைய உயிர் நிறைவாக குறைவிலா நிறைவே கோதிலா அமுதி என்று சொல்லுகின்ற பெருமானை முழுமையாக மனதில் நினையவோ முழுமையாக வாயில் ஓதவோ முடியுமோ? முடியாது. ஆதலால் தான் உலகளாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன், அதற்கு இயலாதவன், அப்பாற்பட்டவன் என்று. ஐயா நீங்க சொல்லும் போதே அவன் நம் மனதினாலும் சொல்லினாலும் எட்ட முடியாதுன்னு சொல்றீங்களே, அவனை பக்தி பண்ணுங்கிறீங்களே, மனதுக்கும் வாய்க்கு எட்ட முடியாத பரம்பொருளை எப்படி பக்தி செய்ய முடியுங்களா? இது நம்முடைய சிறுமை நோக்கியது. நமக்கு இருக்கிற தகுதி என்னதுதான் என்று சொல்லுவது. ஆனா நமக்கு இந்த தகுதி இருந்தாலும் கூட அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? நிலவூலாவிய நீர்மலிவேனியன். நம்முடைய முயற்சியினாலே, நம்முடைய அறிவினாலே, நம்முடைய தகுதியினாலே சொல்லவோ நினைக்கவோ முடியாது. அது அவனுடைய தகுதி. ஆனாலும் அவனுடைய கருணை எப்படிப்பட்டது தெரியுமா? நிலவூலாவிய நீர்மலிவேனியன். அவனுடைய கருணை ரொம்ப எளிமையான கருணை. மாமன் மருகனுக்குள்ள தகராறு. அதுல மாமா ரொம்ப தவ வலிமையுடையவன், மருகன் தவ வலிமை கொஞ்சம் குறைவானவன். அதனால நீ போய் உன்னுடைய உருவம் ஒழிஞ்சு போக்கிறதுன்னு சொல்லிவிட்டான். பொண்ணை கொடுத்துட்டு மாப்பிள்ளை எப்படி சவிக்கப்பட்டான். மாப்பிள்ளையா இருக்கிற சந்திரன் என்ன பண்ணார்? இங்க ஓடி அங்க ஓடி அங்க ஓடி கூடி பார்த்தான். எங்க அவனுக்கு புகலிடம் கிடைக்கல. சிவபெருமான் காலே விழுந்துருவோம்னு நேரா போன. என்ன ராஜா அப்படின்னார். இது மாதிரி மாமா சவிச்சுட்டார், வாப்பா வா எடுத்து தடையில வச்சுக்கிட்டேன், இனி உனக்கு அழிவில்லை. ஆனால் அவன் தவத்துக்கு உனக்கு வலிமை கொடுக்கணும். அதனால நீ என்னை அடைந்ததுனால நீ உன்னுடைய உருவம் அழியாது. ஆனா அவங்களுக்கு ஒரு தவ வலிமை இருக்கிறதுனால நீ 15 நாள் வளர, 15 நாள் தேய அப்படி கொடுங்க. அந்த நிலவை வைத்திருக்கிற பெருமானம். அப்போ இந்த உயிர்களால் தன்னுடைய அறிவினால் உணரவோ ஓதவோ அவனால் முடியாவிட்டாலும் அவனுடைய கருணை மிக எளிவந்த கருணை. அது அந்த நிலவு எப்படி இருக்கு? நான் அடிக்கடி சொல்லுவது உண்டு. நிலவு கூட எப்படி சடையில் சொன்னேன், சடையில் இருந்துக்கப்பா அப்படின்னு சொல்ல உடனே சரின்னு கை கட்டி வாய் மூடிட்டு அப்படியே ஒரு ஊர்னு உட்காந்துருக்க வேண்டியது இல்லை. ஆமா, நம்ம வீட்டுல இருக்கிற மாதிரி அடுத்த வீட்டுல இருக்கலாமா? இருக்கக்கூடாது. ஐயா இது உங்க வீடு மாதிரி பழகலாம் என்று சொன்னா கூட நமக்கு ஒரு பூச்சி தான் இருக்கும். சரிங்களா? பூச்சி இருக்கணும். ஆமா, இருக்கணும்னா இருக்க வேணும், என்னதான் இருந்தாலும். ஆனா அது போல இவர் வந்து நிலவு எடுத்து தள்ள வச்ச உடனே அது அப்படியே சடை, அதெல்லாம் பெரியவங்க அது சடை, அதுவும் தலையில வச்சிருக்காங்க, ரொம்ப பதுசா இருக்கணும் வேண்டியது இல்ல. நீ பாட்டு இருக்கலாம்டா ராஜா அப்படின்னா, நிலவு உலாவிய, நிலவு தங்கி அல்ல, நிலவு வதிந்த அல்ல, நிலவு இருக்கின்ற அல்ல, நிலவு அமர்ந்த அல்ல, நிலவு உலாவிய. இது போடுப்ப நீ யா இருக்கலாம். அதனால அது அப்படியே உலாவுதான். அது மட்டுமா, கங்கையில் இருக்கிறது, தலையில இருக்கிறது, இன்னொரு பொருளும் இருக்கு. நீர்மலிவேனியன். பொதுவா நீர்னு சொன்னாலும் இது பைப்படி நீர் அல்ல, கிணத்து நீர் அல்ல, கங்கைன்னு பேர். ஏன்னா பெருமானுடைய தடையில இருப்பது இந்த பைப்பு தண்ணியோ அல்லது ஆ தண்ணியோ அல்ல, பெருகி வருகிற கங்கை. அந்த பெருகி வருகிற கங்கையை தாங்கியவன் நீர்மலிவேணியன், கங்கை தாங்கியவன். அது எதுக்கு சொன்னார்? ரெண்டு பொருள் சொன்னார். ஒன்று, கங்கை தலையில் இருக்கிற என்ன சிறப்புனா, ஒன்று ஒரு சிறப்பு நிலவு உலாவுகிறது, இன்னொரு சிறப்பு கடல் தங்கி இருக்கிறது. ஏன் கடல் தங்கி இருக்குது? கங்கைக்கு வேற இடம் இல்லையே. நம்ம கிட்ட வந்து மேட்டூர் டேம்ல தங்கலாமே, 120 அடி வச்சிருக்கிறோம், நம்ம தண்ணியும் இல்லை, எக்கடையும் கொடுக்கல, இங்க வந்து தங்கி விடலாம், மேட்டூர் டேம்ல தங்கி விடலாம். ஏன் போய் அங்க தங்கிச்சு? மேட்டூர் டேம்லாம் இப்ப கட்டது, ரெண்டாவது மேட்டூர் டேம்லாம் அது அதனுடைய பெருக்கெடுத்து வந்து இதெல்லாம் தாங்காது, இந்த 120 தான் தாங்க, மிக பெருக்கெடுது. அதே மணிவாசகர் தான் ரொம்ப அருமையா பண்ண, ஒரு பக்கத்துல இலக்கிய சுவையோட, இன்னொரு பக்கத்துல அதனுடைய கருத்தாளம் தெரிவதற்காக, கருத்தாளம் தெரிவதற்காக. ஒருவேளை ரெண்டு மாங்கா அன்னை கூட சொன்னேன் நினைக்கிறேன். மலை மகளை ஒரு பாகம் வைத்தலுமே மற்றொரு தீ. ரொம்ப கோபம் இந்த மற்றொரு தீன்னு சொன்னாரு, கேள்வி கேட்டு அது வேடிக்கையா சொன்னாரு, வேடிக்கா சொன்னாரு. மலை மகளை ஒரு பாகம் வைத்தலுமே மற்றொரு தீ. ஒரு பக்கத்துல அந்த பெண்ணை உமையுமைக்கு இடம் கொடுத்தாராம், இடம் கொடுத்த இடப்பக்கத்தை கொடுத்ததுனால இந்த கங்கை என்ன பண்ணாலாம், மற்றொருத்தி பல முகத்தால் அவன் தலையில் பாயும் அது என் நேடி. கோவம் பொத்துட்டு வந்துட்டுதான், என்ன ஒரு பெண்ணுக்கு வந்து பெருமான ஒரு பக்கத்துல இடப்பக்கத்தை கொடுத்துட்டாரு என்று சொல்லிட்டு அப்படியே ரொம்ப வேகமா வந்து தலையில பாஞ்சுதான். பல முகத்தால் அவன் தலையில் பாயும் அது என் நேடி. தலமுகம் என்பது ஒன்று பொறாமையினாலே, ஒருத்திக்கு பாரு இடம் கொடுத்துட்டார் அவரு, அது ஒரு பக்கத்துல என்று நாம அவர் தலையிலேயே போய் உட்காருவோம் என்று பொறாமை என்ற ஒரு பொருள். இன்னொன்று தலமுகத்தால் அவன் தலையில் ஜலம் தண்ணி, தண்ணியா தலையில பாஞ்சுதான். கங்கை பெண் எந்த வடிவில் இருக்கிறா? தண்ணி வடிவில் தானே இருக்கிறா. அதனால தலமுகத்தால் அவன் தலையில் பாயும் அது என் நேரி. பாய்தல்ங்கிறது ரெண்டு பொருள். என்ன ஒரு பொருள் பாய்தல்னா ரொம்ப வேகமா வருதல், இன்னொன்னு என்னடா அவனை பாயற, அது ஒளிகேத்துற பாயறேன்னா கோவிக்கிறேன்னு அர்த்தம். திருவாசகத்துல இப்படியும் பாட்டு உண்டு, இப்படியும் பாட்டு உண்டு. தலமுகத்தால் அவன் தலையில் பாயும் அது என் நேரி. என்னடி அப்படின்னு ஒரு பெண்ணு கேட்கிறான், பின்னால் இருக்கிற ரெண்டு அடியும் இன்னொரு பெண்ணு பதில் சொல்றான். அது யாரு? ஊமையா இருந்த பெண் பதில் சொன்னதாக சொல்வது உண்டு. ஏழ நாட்டில இருந்து பௌத்த சமயத்தை சார்ந்த ஒரு பெண் எங்கேயுமே ஊமை எங்க பெற முடியாமினாலே சில்லைக்கு வந்து இருக்க, அப்பொழுது மணிவாசகர் வர பெருமானுடைய காலில் விழுந்து இந்த பெண்ணு பேசவே மாட்டேங்குது, சுவாமி உங்க அருள் காட்டும்னு சொன்ன உடனே முன்னிரண்டடியை இது மாதிரி அதுகிட்ட பெண்ணிட்ட வினாவா கேட்க, பின்னிரண்டடி அந்த ஊமை நீங்கிய பெண்ணாக இருந்து பேசியது என்று நாம் வரலாறு சொல்றேன். ஆகவே இப்ப அந்த பெண் பதில் சொல்றேன். தல முகத்தால் அவன் தலையில் பாய்ந்திரலேல் தரணியெல்லாம் அந்த மாதிரி. அந்த கங்கை மட்டும் இந்த எங்க பெருமான் சடையை தவிர வேற எங்க பாய்ஞ்சிருந்தாலும் சரி, எங்க பாய்ஞ்சாலும் இல முகத்தால் ஊக பாய்ந்து பெருங்கேடாம் சாடலோ. இந்த நாட்டுல இப்ப அந்த கங்கை பாய்ஞ்சிருந்துன்னு சொன்னா இந்த நாடு முழுதும் அப்படியே பிரளயமா போடும், வெள்ளக்காடா போடும் என்று சொல்லி எல்லாம் சுவைச்சார். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டா, நாட்டினுடைய பொதுநலம் கெடாதவாறு கங்கையை தலையில் தாங்கினார். நாட்டிலே இருக்கிற ஒரு குடும்பத்தில இருக்கிற சிறு தகராறு அதுல வந்த நலத்தை காப்பதற்காக திரைய வைத்தார். அப்ப பெருமான் எப்படி காக்கிறார் நாட்டைனா, ஒவ்வொரு வீட்டில தனிநபரையும் காக்கிறார், உலகமாக இருக்கிற பொதுமையும் காக்கிறார். அப்ப அவருடைய கவனம் என்ன, ரெண்டு முகத்தில் இருக்கிறது. ஒன்று தனிநபர்களிலும் இருக்கிறது, உலகம் எல்லா உயிரிலும் ஒரே சேரும் 84,100 யோனி வேதங்கள் எல்லாம் காக்குதல் நீங்க இருக்கிறது. இது சாதாரண ஆசிரியருக்கு பீட்டியில சொல்லிக் கொடுப்பான். ஆசிரியர் பாடம் நடத்துகின்ற பொழுது அவருடைய வகுப்பில் கவனம் எப்படி இருக்க வேண்டும், பொது கவனம் சிறப்பு கவனம்னு சொல்லுவாங்க. பொது கவனம்னு அந்த 50 பேரும் நம்ம கவனிக்கிறானா, ஆனந்த விட கல்வியை உள்ள வச்சு படிக்காம அல்லது வேற ஏதாவது பேசிட்டு இருக்காமே என்று பொது கவனமும் வேணும், ஒவ்வொரு தனிநபருடைய கவனமும் வேணும். 35 பேர் கவனிச்சுட்டு இருப்பான் அல்லது 39 பேர் வச்சிருப்பான், ஒருத்தர் தூங்கி கவனிச்சுட்டு இருக்கான். இவன் பாட்டு நடத்திட்டு கூடாது, ஆசிரியர் நல்லன்னு அர்த்தம். சிவ சிவ கேள் வாங்கலாம், அதெல்லாம் வாங்கலாம், தகுதியில ஆசிரியர்கள் ஒரு பயவடத்தை கூப்பிடு. அப்ப ஆசிரியர் வகுப்பறையில கவனிக்கும் போது என்ன செய்யணும், தனிநபர் ஒவ்வொரு தனிநபர் கவனமும் இருக்கணும், பொதுவான வகுப்பு கவனமும் இருக்க வேண்டும். இது ஒரு பீச்சில ஒரு ஆசிரியர் இருக்க வேண்டும் என்றால் அகில உலகத்தையும் காக்கின்ற எங்கள் பெருமானுக்கு இருக்காதா? எனவே தனிநபர் கவனமாக நிலவுலாவுதலும், பொதுநலம் இந்த உலகமெல்லாம் பொதுமையாக இருக்கிற கவனமாக அந்த கங்கையை தாங்குதலுமாக
நிலவுலாவிய நீர்மலிவேணியன் என்று சொன்னார். நிலவு உலாவுகிறது, நீரும் தங்கியிருக்கிற கரையுடைய அவ்வளவு வெளிவந்த கருணை. ஆகவே நம்மால் அவனை உணர முடியாவிட்டாலும் அவன் கருணையினால் நாம் அவன் மேல் பக்தி செய்யலாம். அவன் அருளாலே அவன் தாழ்வணங்கி என்றாரே, வணங்க முடியும், பக்தி செய்ய முடியும். இப்படி எல்லாம் இருக்கிறவன் யார்? அலையில் ஜோதியன். அலையில் ஜோதியன், ஜோதின ஒளி, அலையில் ஜோதியன் அளவற்ற ஒளிப்படம்பாக இருப்பான். இந்த அளவற்ற ஒளி என்னன்னு என்று நீங்காது இருக்கிற ஒளி, எந்த ஒன்றினாலும் அணையாத ஒளி, அதான் அந்த அலைகள் ஜோதியன் என்று சொல்லுவது. நம்முடைய மணிவாசகர், மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர் சுடரி. மாசற்ற ஜோதி, கொஞ்சம் கூட எனக்கு கருப்பு கருப்பு இருக்கிற மாதிரி என்ன குறைஞ்சோ அல்லது திரி போயிதுனோ அல்லது காற்றினாலேயோ இல்லாது, மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர் சுடரி என்பார். அதான் அலைகள் ஜோதியன். சுவாமி இப்படி எல்லாம் இருக்கிறவங்க எங்க இருப்பார்னர் பாக்கணும்னா, நீ போய் முன்னாள் இருந்து முன்னால் இருக்கிற அந்த பிஏ கிட்ட கடிதம் கொடுத்து இது உள்ள போய் சேர்ந்து அப்படி எல்லாம் பார்க்க வேண்டியதுலப்பா. மனுஷன் எப்பவும் வெளியிலேயே நின்று இருப்பார். அம்பலத்தாடுவான் ஊர் பொதுவில் அம்பாடு ஆடிட்டு இருப்பார். அப்ப யாரும் பார்க்கலாம், யாரும் பார்க்கலாம், எப்பவும் பார்க்கலாம், எப்பவும் பார்க்கலாம், எப்பவுமே பார்த்துட்டு இருக்கலாம். சாமினா எப்பவுமே பார்க்கலாம். யாரு? ஒரு அம்மா கேட்டுக்கிட்டாங்க, அறவாணி ஆடும் போது உன் அடியின் கீழ் இருக்க என்ற பெருமானி, நீ ஆடிக்கிட்டே இருக்கணும், நான் உன் திருவடிக்கையில இருந்து பாத்துக்கிட்டே இருக்கணும். சரிப்பா, பாத்துக்கிட்டு அதுக்கெல்லாம் ஒண்ணு தடையே கிடையாது. ஆமா, ராத்திரில ஆடுவாரே, ராத்திரி ஆடுவார். நள்ளிரு உள்ளில் நட்டம் பயின்றாடும் நாதனி, இரவு பகலா ஆடுவான், இரவு பகலா பாத்துக்கிட்டு. எங்க? ஒரு அறைக்குள்ள போய் அவனை பாக்குறாங்க, காத்துட்டு வேண்டியல. அம்பலத்தாடுவான், எல்லாம் ஊர் சபை வெளியில இருக்கிற எல்லாம் அம்பலத்துக்கு வந்துட்டு சொல்லமல்ல, வெளிப்படையாக இருந்து வெளிச்சபையில ஆடுவான். அப்போ உயிர்களால் அவனை முழுமையாக அறிதலோ வாழ்த்துதலோ இயலாவிட்டாலும் அவன் தன் கருணையினால் எல்லா உயிர்களுக்கும் அருள் செய்வான் என்பது தோன்ற, நில உலாவிய என்றும் நீர்மலிவேணியன் என்றும் சொல்லி அவனை அறிவதற்கு வேறு இடமெல்லாம் போய் தேட வேண்டாம், இல்ல அம்பலத்தில் ஆடுவான். அப்படியானால் அவனுடைய திருவடியை நாம் அனைவரும் வாழ்த்துவோம். மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். அவனுடைய அருமையான மலர் சிலம்படி, இந்த மலரடி சிலம்படி அப்படி வச்சு, மலரடினா அப்படியே மலர் போன்று இருக்கிற மலரடிங்கிறது வெளித்தொகையா வைத்துக் கொண்டோம்னா, மலர்ந்த அடி, மலர்கின்ற அடி, இனி மலரும் அடின்னு. அது என்ன, உலகத்தில் இருக்கிற பூக்கள்லாம் ஒரு தரம் மலர்ந்தா மலர்ந்ததுதான், ஆனா இந்த பூ அப்படி இல்லை. ஒவ்வொரு அன்பருடைய உள்ளத்திலும் மலர்ந்த அடி, மலர்ந்து கொண்டிருக்கிற அடி, இனி மலர இருக்கின்ற அடி. ஆமா, ஏழாம் நூற்றாண்டு ஞானசம்பந்தர் உள்ளத்திலையும் மலர்ந்திருந்தது, அதுக்கு முன்ன காரைக்காலம் யார் உள்ளத்திலும் மலர்ந்திருந்தது, அதுக்கு முன்ன நக்கீர இடத்துலயும் இருந்தது, இப்ப நம்ம இருக்கிற அன்பர் இடத்துலயும் கொஞ்சம் பக்குவம் ஒன்று வந்ததுன்னு சொன்னா நம்முடைய மனதையும் வரும். ஆகவே மலர்ந்த அடி, மலர்கின்ற அடி, இனியும் மலர்ந்து கொண்டே இருக்க முடியாது. அந்த காலில் என்ன போட்டிருப்பார்? சிலம்படி, சிலம்பு கணியர்களில் ஒலிக்கு அருமையான ஓசை, இனிய ஓசை. அப்ப மலர்ந்தும் இருக்கும், இனிய ஓசையும் கூடியதா இருக்கும். அது என்ன பண்ண, அந்த திருவடியை வாழ்த்தி வணங்குவாம். வாழ்த்தவும் வேண்டும், வணங்கவும் வேண்டும். சிவபுராணத்துல ரொம்ப அருமையாக வாழ்த்தல் வணங்கல் ஆகிய இரண்டையும் சிவபுராணத்துல சொல்லி காட்டினார். நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, ஆகமும் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க. இது வாழ்க வாழ்கன்னு சொல்லி, இடையில வெல்க வெல்க என்று சொல்லி, நெறிவில ஈசனடி போற்றி, எந்த அடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் தேவடி போற்றி, அது வணங்குதல். எனவே வாழ்த்தி வணங்குவா, வாழ்த்தவும் வேண்டும், வணங்கவும் வேண்டும். வாழ்த்துதல் வாயின் தொழில், வணங்குதல் உடம்பின் தொழில், உடம்பின் தொழில். இப்ப வாழ்த்துவது எவ்வளவு இன்றிமையாதோ அது போல வணங்குதலும் வேண்டும். திருவள்ளுவர் ரொம்ப அருமையாக இடர் வாழ்த்துல நினைக்கவும் வேண்டும், வாழ்த்தவும் வேண்டும், வணங்கவும் வேண்டும். மூன்று மூணு மலைமிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலைமிசை நீடு வாழ்வார். தனக்குமை இல்லாதான் தாள் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றறிவு. அறவாழி அந்தனன் தாள் சேர்ந்தார்க்கு அல்லால் பிறவாடி நீந்தல் அறிவு. இதெல்லாம் இந்த சேர்தல் சேர்தல் என்ன பொருள்னு கேட்டா, இடைவிடாது நினைவதுன்னு. பரிமையாளர் தான் அந்த உரையில சேர்தல் இடைவிடாது நினைதல். இப்ப சேர்தல் சேர்தல் போய் சேரதல்ல, ஏன்னா அவனுடைய திருவடியில அந்த ஆன்மா எப்படி போய் சேரும்? அது உச்சி நிலையில சேரணும். இப்ப சேருமா? சேர முடியாது. மேலும் சேர்ந்துட்டா வாழ்த்த முடியுமா? மலர்மிசையான் மானடி சேர்ந்தார்னா சேர்ந்து விட்டால் அப்புறம் எப்படி நிலமிசை நீடு வாழ்வார்? அப்ப சேர்தல் என்பதற்கு என்ன பொருள்? நினைதல் என்று ஒரு எழுதி இடைவிடாத அவன் திருவடி நினைத்துக் கொண்டிருந்தால் நீடு வாழ்வார். இடைவிடாத தனக்குமையல்லாதான் தாளின் நினைத்துக் கொண்டிருந்தால் மனக்கு வழி மாறிவிடும். அறவாழி அந்தனாக இருக்கிறவனுடைய திருவடியை நினைந்து கொண்டே இருந்தால் தாள் சேர்ந்தார்கல்லால் பிறவாடி நீந்தர்கள். சேர்தல் இடைவிடாத நினைத்தல் என்று ஒரு அது தவிர வேற உரை அல்ல, உரை உரையாகாது. அப்போ இடைவிடாது நினைக்கணும். சொல்லணும் எப்படின்னாரு, இருள் சேர் இருவரையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. அவனுடைய பொருளை புரியணுமா? புரிதல் என்பது என்ன? சொல்லுதல் அர்த்தம். எப்ப சொல்றது என்ன எப்பொழுதும் சொல்லுதல். புரிதல்னா சொல்லுதல் ஒரே போகாத, எப்பொழுதும் சொல்லுதல். ஏன் இராப்பகலாய் பேசும் போது எப்போது திருவாசகம் பெருமானுடைய புகழை இராப்பகலா பேசும் அர்த்தம். அங்க நீங்க அதுக்கான ஒரு இடத்துல தானம் தவறனும் தங்காங்க போது தங்காங்கிறாரு நீங்கும் சொல்றாரு. நீங்க சேர்தல் எங்கேயுமே இது அர்த்தம் இல்ல, இந்த இடத்தில் சேர்தல் இடைவிடாது நினைத்தல் அப்படி, அதனால சேர்தல். ஆகவே எப்பொழுதும் சொல்லுதல். அதனால இருள் சேர் இருவனையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ்ந்தார் மாட்டு. அப்ப புகழ்தல் சொல்லுதல், அப்போ மனதால் நினைத்தல், வாயால் சொல்லுதல், உடம்பால் வணங்குதல். எங்க என்ன அறவாடி அந்தனன் தாள் சேர்ந்தார்கல்லது இல்ல இல்ல கோயில் பொறியியல் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை வணங்காத்தலை வணங்க வேணும்னு அவனுடைய திருவடியை வணங்கலேன்னு சொன்ன என்னன்னாரு, உன் காது கேட்கலன்னு சொன்ன செவிடுன்னு அர்த்தம், கண்ணு பார்க்கலேன்னு சொன்ன குருடுன்னு அர்த்தம், தலை வணங்கலேன்னு அர்த்தம் முண்டம்னு அர்த்தம் போடான சொல்லப்படாதுங்கிறதுக்கா அது கோயில் பொறியியல் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை. அவ்வளவு என்ன அர்த்தம், காது கேட்கலன்னு என்ன பண்ணுவேன் அதுக்கு என்ன பேர் வைக்கிறேன், அது போல வாய் வந்து பேசலன்னு வைக்கிறேன் ஊமேன்னு பேர் வைக்கிறேன், தலை பெருமான் வணங்கலன்னா முண்டம்னு அர்த்தம் போறான். கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தல். ஆகவேதான் மனதால் நினைதலையும் வாயால் பொழுதலையும் உடம்பால் வணங்குதலையும் ஆகிய மூன்றையும் வாழ்த்தி வணங்குவாம் என்று சொன்னாரு. ரொம்ப அருமையா. அதனால தமிழர்கள் இந்த பெருமானை நினைவதும் வாழ்த்துவதும் வணங்குவதும் இவற்றையெல்லாம் கடமையாக கொண்டிருந்தார். அதுல ஒண்ணும் இல்ல, தொல்லாப்பியத்துல வழிபடு தெய்வம் நிற்பரம் காப்ப, வழிபடு தெய்வம் என்று சொன்னார். நீ வழிபடுகின்ற தெய்வம், வழிபடுதல் என்பது மனத்தால் அணிதல், மொழியால் வாழ்த்தல், உடம்பால் வணங்கல். இப்படியாக அந்த அருமையான பாடல் நமக்கு அமைந்திருக்கிறதை பார்க்கலாம். உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலைகள் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலசிலம்பரி வாழ்த்தி வணங்குவா என்றெல்லாம் சொல்லி ரொம்ப அருமையான பாடல். இனி அடுத்து சொல்கிறார், ஊனடைந்த உடம்பின் திறவியே தானடைந்த உறுதியை தாருமான். இந்த ஊனடைந்த உடம்பின் திறவியே தானடைந்த உறுதி. இப்ப இந்த உடம்பும் உயிரும் சேர வச்சிருக்க, இந்த ரெண்டும் சேர்ந்தது எதுக்காக சேர்ந்திருக்கு தெரியுமா? ஏதோ ஒரு உறுதியை பெறுவதற்காக சேர வச்சிருக்க. வெறும் குறிக்கோள் இல்லாத செய்ய மாட்டாங்க இந்த வேலையை, குறிக்கோள் இல்லாத கட்டி மாதிரி குறிக்கோள் இல்லாம ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. அப்படியான இந்த உலகத்துல இந்த ஆன்மாவோடு அந்த உடம்பையும் சேர்த்து வைக்கிறாங்களே எதுக்கு வச்சிருக்க, அது எதற்காக வச்சிருக்காங்க? அது ஒரு உறுதியை செய்வதற்கு, உறுதியை சேர்வதற்காக வச்சிருக்காங்க. என்ன உறுதி? ஊனடைந்த உடம்பின் திறவியே, இந்த ஊனும் உடம்பும் சேர்ந்த ஊனாக இருக்கிற உடம்பு இருக்குது, குறைபாடுடைய உடம்பு, இந்த உடம்போடு உயிர் சேர்ந்திருக்குது, இதெல்லாம் இது சேர்ந்து தானடைந்த உறுதியை சாருமா. இது ரெண்டும் சேர்ந்ததனுடைய உறுதி உண்டு உண்டு அது சேரும். எதை என்ன செய்தால் சேரும் என்றால், ரொம்ப அருமையானது, மானடம் செய் வரதர் கொட்டால் தொட சேரும். பெருமானுடைய திருவடி அடையறாது தொழுதால் தான் இந்த உடம்பு உயிரும் சேர்ந்தனுடைய பயனாக ஒரு உறுதியை சேர முடியும். அந்த உறுதியாவது எது? வீடு பேரு. திருவள்ளுவர் சிறப்பெண்ணும் பேதமை நீங்க சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பது அறிவு. அறிவு அறிவுன்னா பகுத்தறிவுன்னு எது தெரியுமாடா என்னது? நீ எது வரைக்கும் பிறந்துகிட்டு இருக்கிய அன்னை வரைக்கும் நீ பகுத்தறிவில்லைன்னு அர்த்தம். என்னைக்கு இந்த பிறவியை நீக்கி சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்கிற அன்னைக்குதான் அறிவுடையவன் அர்த்தம் போறாங்க. சிறப்பெண்ணும் பேதமைன்னு என்னை வரைக்கும் பறந்துட்டு இருக்கிற அன்னை வரைக்கும் முட்டா பயனர்த்தம். நீங்க சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பது அறிவு. ஆகவே ஊனடைந்த உடம்பின் திறவியே தானடைந்த உறுதியை சாருமான். என்ன செய்தால்? மானடம் செய் வரதரு பொற்றால் தொடர். மானடம்னர், மானடம்னா பெரிய நடனம். என்ன பெரிய நடனம்னாரு? ஒளியாத நடனம்.